வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. புத்தகத்தின் பெயர் ஆத்மாவின் ராகங்கள். எழுதியவர் தீபம் நா. பார்த்தசாரதி. எழுதிய ஆண்டு 1969. ஆத்மாவின் ராகங்கள் அத்தியாயம் 12. வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. 1942 ஆண்டின் தொடக்கத்தில் நின்று போயிருந்த ஹரிஜன் பத்திரிகையை மகாத்மா மீண்டும் தொடங்கினார். அடுத்து டெல்லியில் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸை சந்தித்து பேசினார். வார்தாவில் கூடிய அஇகக கூட்டத்தில், அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கழக கூட்டத்தில், மகாத்மாவின் வாய்மொழியாக ஜவஹர்லால் நேருவே என் வாரிசு என்ற வாக்கியம் வெளியாயிற்று. ஹரிஜன் இதழ்களில் வெள்ளையனே வெளியேறு என்ற கருத்தை பல்வேறு கோணங்களிலும் வற்புறுத்தி எழுதத் தொடங்கினார் மகாத்மா. அலகாபாத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கூடியது. பாகிஸ்தான் பிரிவினை பற்றி ராஜாஜி கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியடையவே அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து ராஜினாமா செய்து விலகினார். காங்கிரசின் எல்லா தொடர்புகளையும் விட்டார். அதற்கு முன்பே காங்கிரசிலேயே ஓரளவு தீவிரமான மனப்பான்மை உள்ளவர்கள் சுபாஷை தலைவராக கருத தொடங்கியிருந்தனர். ஃபார்வர்டு பிளாக் உதயமாகியது. தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் அதில் சார்பு பெற்றிருந்தார். 1939 சுபாஷ் மதுரை வந்திருந்த போதே இந்த அணி பிரிந்துவிட்டது. 1942 August 8 அபுல் கலாம் ஆசாத் தலைமையின் கீழ் அகிலேந்திர காங்கிரஸ் கமிட்டி பம்பாயில் கூடி வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தின் விளைவுக்கு பயந்த அரசாங்கம் கொடுமையான அடக்குமுறையை மேற்கொண்டது. மகாத்மா உள்பட எல்லா தலைவர்களும் கைது செய்யப்பட்டு எங்கெங்கோ கொண்டு போகப்பட்டார்கள். காரிய கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவரும் கைதாகி பாதுகாப்பில் வைக்கப்பட்டனர். தலைவர்கள் யார் யார் எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற செய்தியும் பொதுமக்களுக்கு தெரியாமல் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. செய் அல்லது செத்துமடி என்ற ரகசிய அறிவிப்பு எல்லா காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் கிடைத்திருந்தது. அகிம்சையிலிருந்து ஆவேசத்திற்கு திரும்பும் திருப்புமுனை இக்காலத்தில் காங்கிரசுக்கு நேர்ந்தது. யுக புரட்சி போல் ஒரு போர் பிறந்தது. நாடெங்கும் சுதந்திர ஆவேச கனல் மூண்டது. அன்பையும் அகிம்சையையும் நம்பிய மகாத்மாவின் சாந்த குரலே செய் அல்லது செத்துமடி, வெற்றி அல்லது இறுதி வரை போராட்டம் என்று கனலாக மாறி ஒலித்த போது அந்த குரலின் சத்திய வேட்கையை நாடு முழுவதும் புரிந்து கொண்டு கிளர்ந்து எழுந்தது. சர்க்காரும் பதிலுக்கு கொதித்தியளவே போராட்டம் மகாத்மா எதிர்பார்த்ததற்கு மாறாக வன்முறைகளுக்கு திரும்பிவிட்டது. தேசபக்தர்கள் அங்கங்கே தடியடிக்கும் சித்திரவதைக்கும் மானபங்கத்துக்கும் ஆளாயினர். ஒரு பாவமும் அறியாத பொதுமக்கள் சுட்டு தள்ளப்பட்டனர். நாடெங்கும் ஒரு பஞ்சாப் படுகொலைக்கு பதில் பல பஞ்சாப் படுகொலைகளை அரசாங்கம் நடத்த தொடங்கியது. பெண் தேசபக்தர்கள் சொல்ல கூசும் மானபங்கங்களுக்கு ஆளாயினர். இரண்டொரு மாகாணங்களில் ஒரு போர் நடத்துவது போலவே விமானம் மூலம் வெடிகுண்டுகளை வீசி அடக்க முயன்றது அந்நிய அரசாங்கம். பொதுமக்களுக்கும் தேசபக்தர்களுக்கும் வேறு வழியில் இல்லாததால் பழிக்கு பழி வாங்கும் அதீத வெறி மூண்டது. பாலங்கள் தகர்க்கப்பட்டன. ரயில் தண்டவாளங்களை அழிக்க முற்பட்டனர். எங்கும் அமைதியின்மை உருவாயிற்று. தேசபக்தர்கள் அமைதியாக நடத்த முயன்ற கூட்டங்களையும் அடி உதையின் மூலம் அடக்க முற்பட்ட சர்க்காரின் வெறியினால் அதுவரை அமைதியையும் சாத்வீகத்தையும் நம்பிக்கொண்டிருந்தவர்களும் ஆவேசமான காரியங்களில் இறங்கும்படி ஆயிற்று. இப்படி 1942 போராட்டம் ஒரு சுதந்திர மகா யுத்தமாகவே ஆகிவிட்டது. பம்பாயில் தலைவர்களும் தேசபக்தர்களும் கைதான செய்தி மதுரையில் பெரும் குமுறலையும் பரபரப்பையும் உண்டாக்கியது. உடல் நலம் குன்றி படுத்த படுக்கையாயிருந்த ரத்தினவேல் பத்தரை போய் பார்த்துவிட்டு கமிட்டி ஆபீஸுக்கு சென்ற ராஜாராமன் அங்கே சிதம்பர பாரதியோடு பேசிக் கொண்டிருந்த போது போலீசார் வந்து இருவரையுமே கைது செய்தார்கள். மறுநாள் மதுரை நகரமே அமளி துமளிப்பட்டது. தேசபக்தியின் ஆவேசம் எங்கும் பொங்கி எழுந்தது. கடையடைப்பு, வேலை நிறுத்தம் என்று எதிர்ப்புகள் எழுந்தன. திலகர் சதுக்கத்தில் மாபெரும் கூட்டம் திரண்டது. கூட்டத்தை சுற்றி ஒரே போலீஸ் மயம். அவசர அவசரமாக 144 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேங்காட்டு பொட்டலில் கூடிய கூட்டமோ கலையவே இல்லை. வந்தே மாதரம் செட்டியாரும் ஸ்ரீனிவாச வர்தனும் கூட்டத்தை அமைதிப்படுத்தி வன்முறைகளை தவிர்க்க முயன்றார்கள். போலீசார் தடியடியில் இறங்கி கூட்டத்தை கலைக்க முற்படவே கூட்டம் கல்லெறியில் இறங்கியது. போதும் போதாத குறைக்கு ஸ்பெஷல் ரிசர்வ் போலீஸ் வேறு லாரி லாரியாக வந்தது. 10-12 தேசபக்தர்களுக்கு பயங்கரமான இரத்த காயங்கள் ஏற்பட்டன. 5-6 பேர் கூட்டத்திலேயே உயிர் நீத்தனர். குலசேகரன் பட்டணத்தில் ஒரு அதிகாரி கொலையே செய்யப்பட்டார். மதுரையிலோ மேங்காட்டு பொட்டல் தடியடி உள்ளூர் தேசபக்தர்களிடையே ஆத்திரமூட்டியது. அதனால் மறுநாள் நகரில் பெரும் கொந்தளிப்பு மூண்டது. போலீஸ் லாரிகள் நுழைய முடியாதபடி பெரும் கற்களாலும் குப்பை தொட்டிகளாலும் தெருமுனைகளை அடைத்துவிட்டு சின்ன கடை வீதி தபால் ஆபீஸுக்கும் தெற்கு சித்திரை வீதி தபால் ஆபீஸுக்கும் நெருப்பு வைக்கப்பட்டது. வைத்தியநாதையர் முதலியவர்களும் கூட ஆவேசமடைந்தனர். 144 உத்தரவு யாருக்குமே நினைவில்லை. நகரமே போர்க்களமாகிவிட்டது. கட்டுப்பாட்டை உண்டாக்க முடியாமற் போகவே நகர் மிலிட்ரி கண்ட்ரோலில் ஒப்படைக்கப்பட்டது. வைத்தியநாதையர் உட்பட பலர் கைதாகினர். எல்லா தேசபக்தர்களும் பாதுகாப்பில் வைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டனர். அடக்குமுறை முழுமூச்சாக நடைபெற்றது. மதுரை பழைய மதுரையாக சில மாதங்கள் ஆயின. சிப்பாய் கழகத்துக்கு பின்பு நடந்த மாபெரும் சுதந்திர யுத்தமே இதுதான் என்று கூறும் அளவுக்கு இப்போராட்டம் முக்கியமாய் இருந்தது. மதுரையில் அதே வருடம் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று கதர்கொடியுடன் ஊரலம் சென்ற தொண்டர்களையும் இரு பெண்மணிகளையும் போலீசார் பிடித்து லாரிகளில் ஏற்றி கொண்டு போய் தொலைவில் நடுக்காற்றில் இறக்கிவிட்டு எல்லோருடைய ஆடைகளையும் அபகரித்துவிடவே மீண்டும் கொந்தளிப்பு மூண்டது. அந்த ஈனச் செயலை செய்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மீது அக்னி திராவகம் கொட்டப்பட்டது. காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த முக்கியமானவர்களும் தொண்டர்களும் கைதாகிவிட்டதால் வெளியே இயக்கத்துக்கு ஆட்கள் இல்லாத நிலை ஏற்பட்டது. அன்றைய நிலையில் அது தவிர்க்க முடியாததாயிருந்தது. காங்கிரஸ் சோசியலிஸ்டுகளாகிய ஜெயபிரகாஷ் நாராயணன், அச்சுத பட்டவர்த்தன், அருணா அசப் அலி, ராம் மனோகர் லோகியா, அசோக் மேத்தா போன்றவர்கள் மறைவாக இருந்து இந்த இருண்ட காலகட்டத்தில் இயக்கம் அழிந்து விடாமல் சுதந்திர வேள்வி தீயை கனிய வைத்துக் கொண்டிருந்தனர். இவர்களை தவிர அப்போது சிறை செல்லாமல் வெளியே இருந்தவர்கள் ராஜாஜியும் புலாபாய் தேசாயுமே. இதே சமயத்தில் மற்றொரு நம்பிக்கை ஒளியும் பளிச்சிட்டது. கல்கத்தாவில் பாதுகாப்பு கைதியாயிருந்த சுபாஷ் சந்திரபோஸ் குவிட் இந்தியா இயக்கத்துக்கு முன்பே எப்போதோ எப்படியோ தப்பி ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் போய் ராஷ் விகாரி போஸின் உதவியோடு இந்திய சுதந்திர அரசாங்கத்தை ஸ்தாபித்திருந்தார். இந்திய தேசிய இராணுவமும் ஜான்சி ராணி படையும் அவர் தலைமையில் உருவாயின. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் INA வசப்பட்டன. திரிபுரா காங்கிரஸில் கருத்து முறிவு ஏற்பட்டிராவிட்டால் சுபாஷ் இப்படி போய் ஒரு சாதனை புரிந்திருக்க வாய்ப்பு ஏற்பட்டாராதான். கருத்து வேற்றுமையும் கூட நல்லதாயிற்று. கைது செய்யப்பட்ட ராஜாராமன் முதலில் வேலூர் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தான். பின்பு அங்கிருந்து நாகபுரி மூலமாக அமராவதி சிறைக்கு கொண்டு போகப்பட்டான். அமராவதியில் மாட்டுக்கொட்டகை போன்ற ஓர் இடத்தில் அடைக்கப்பட்ட தேசபக்தர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். எல்லா சோதனைகளின் போதும் வந்தே மாதர கோஷமும் மகாத்மா காந்திக்கு ஜே என்ற தாரக மந்திரமுமே அவர்களுக்கு துணையாயிருந்தன. அமராவதி சிறைவாசம் கொடுமையின் எல்லைகளை கொண்டதாயிருந்தது. கைதிகள் கடிதம் எழுதவோ பெறவோ முடியாமல் அதிக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. சுகாதார நிலையோ படுமோசமாயிருந்தது. ஜெயில் அதிகாரிகளுக்கும் வார்டன்களுக்கும் மராத்தி மட்டுமே பேச தெரிந்திருந்தது. சத்தியாகிரகிகளில் பலருக்கு தமிழும் ஆங்கிலமுமே தெரிந்திருந்தன. அதனால் பல குழப்பங்களும் நேர்ந்தன. சிறை மேலதிகாரியாயிருந்த ஸ்காட் என்ற ஆங்கிலேயன் மிக மிக கொடுமையாக நடந்து கொண்டான். ராஜாராமனை பொறுத்தவரையில் மதுரையை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு விட்டது போல் ஆகிவிட்டது நிலைமை. யாரை பற்றியும் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது போயிற்று. மழை காலத்தில் கடுமையான அடைமழை, வெயில் காலத்தில் கடுமையான வெப்பம் என்று அமராவதியின் சூழ்நிலை இருந்தது. ராஜாராமின் உடல்நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டது. நரக வேதனை அனுபவிப்பது போல் நாட்களை ஒவ்வொன்றாக எண்ண வேண்டியிருந்தது. மதுரம் எப்படி தவிப்பாள் என்பதை ஒவ்வொரு வினாடியும் அவன் உணர்ந்தான். ஆறுதல் கூற முடியாமல் பத்தர் தளர்ந்து ஒடுங்கி படுத்து விட்டார். பிரகதீஸ்வரனும் முத்திரிழப்பனும் குருசாமியும் ஆசிரமவாசிகளாகி மாந்தோப்பிலேயே தங்கிவிட்டார்கள். மதுரத்தை பொறுத்தவரை மதுரை நகரமே சூன்யமாகி விட்டது போல் இருக்கும் என்பதை அவன் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் நிலைமையை பல நூறு மைல்களுக்கு அப்பால் இருந்தே உணர்ந்தான் அவன். சிறையில் உடனிருந்த மற்றவர்களில் பலர் குடும்பஸ்தர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை எத்தனை குடும்ப கவலைகளோடு மனம் வெந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்த போது தன் கவலையை அவனால் மறந்துவிட முடிந்தது. முன்பு ஒரு முறை இதேபோல் சிறைவாசத்தின் போது மதுரத்தையே நினைத்து பாடிய அந்த வரிகள் ஞாபகம் வந்தன. எல்லையில்லாதது ஒரு காட்டிடை நல், இருளென்றும் ஒளியென்றும் சொல்ல ஒனாதது ஒரு மயக்கத்தே. தான் இப்போது இருக்கும் நிலையே பாடலில் பாடியிருப்பது போல் தான் என்று தோன்றிய போது மனத்துக்குள் சிரித்து கொண்டான் அவன். சோகமும் தனிமையும் மனத்தை ரம்பமாக அறுக்கும் சில பொறுக்க முடியாத வேளைகளில் எங்கிருந்தோ மங்களமாக வீணையை மீட்டும் ஒளியும் தெரியலேது ராமா என்ற குரலும் காதருகே வந்து வழிப்பது போல் பிரமை ஏற்பட்டது அவனுக்கு. அந்த குரலில் பவ்யமும் பசியும் இனிமையும் அன்பும் அனுராகமும் அவன் இதயத்தையே குளிர்விப்பனவாயிருந்தன. அமராவதி சிறையில் அவனோடு இருந்த மதுரை தேசபக்தர்களில் சிலர் அவனுக்கு பின் கைதானவர்கள். அவர்கள் மதுரையிலும் நெல்லையிலும் கோயம்புத்தூரிலும் நடந்த மாபெரும் போராட்ட நிகழ்ச்சிகளையும் போலீசாரின் அடக்குமுறையையும் விவரித்து கதை கதையாக சொன்னார்கள். தந்தி கம்பிகள் அறுத்தல், ரயில் தண்டவாளத்தை தகர்த்தல், பாலங்களுக்கு வெடி வைத்தல், தபால் ஆபீஸிற்கு தீ என்று சுதந்திர ஆவேசத்தில் பல பெரிய பெரிய ஆத்திரமான காரியங்கள் நடந்திருப்பது தெரிந்தது. டூ ஆர் டை என்ற மகாத்மாவின் வாசகம் ஒரு குமுறலையே கிளப்பியிருந்ததை அவன் உணர்ந்தான். சாத்வீகத்தை நம்பியே பழகிய தலைமையும் வெற்றி அல்லது மரணம் என்ற நிலைக்கு வந்துவிடும்படி நேர்ந்துவிட்ட சூழ்நிலையை அவன் சிறையில் பல நாட்கள் தொடர்ந்து சிந்தித்த வண்ணம் இருந்தான். தண்ணீர் விட்டு வளர்த்த சுதந்திர பயிரை செந்நீர் விட்டு பெற வேண்டிய நிலையும் வந்துவிட்டது குறித்து நிதானமாக யோசித்தான் ராஜாராமன். மதுரை மேங்காட்டு பொட்டல் தடியடியில் உயிர் நீத்தவர்களையும் அக்னி திராவக வழக்கில் கைதானவர்களையும் பற்றி அறிந்த போது வேதனையாயிருந்தது. சொந்த கவலைகளும் நாட்டின் சுதந்திர இயக்கத்தை பற்றிய கவலைகளுமாக அமராவதி சிறையில் தவித்தானவன். ராஜாராமனும் அவனைப் போலவே அமராவதியில் இருந்த பிற தேச பக்தர்களும் விடுதலையாகும் முன் இந்த இரண்டரை ஆண்டு சிறைவாச காலத்திற்குள் நாட்டில் பல நிகழ்ச்சிகள் அவர்களை அறியாமலே நடந்துவிட்டன. எதிர்காலத்துக்கு மிகவும் பயன்படவல்ல சத்தியமூர்த்தி போன்றவர்களின் மரணம் தமிழ்நாட்டை துயரத்தில் ஆழ்த்தியிருந்தது. இந்திய சிப்பாய்களை வைத்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தை தோற்கச் செய்து டெல்லி செங்கோட்டையை பிடிக்க திட்டமிட்ட இந்திய தேசிய இராணுவமும் அதன் தலைவர் சுபாஷும் தீரச் செயல்கள் பலவற்றை எட்டாவது தொலைவிலிருந்து சாதித்தனர். காந்தியடிகளிடம் தமக்கு அபிப்பிராய பேதம் ஏற்பட்ட போதிலும் அவரையே தம் தேச பிதாவாக கருவதுவாக நேதாஜி சுபாஷ் அரிய செய்தியை ஒளிபரப்பிய காலத்தில் இந்தியாவில் அதை கேட்டவர்களுக்கெல்லாம் மெய் சிலிர்த்தது. இளைஞர்களின் நெஞ்சங்களில் ஜெய் ஹிந்த் என்ற கோஷம் எதிரொலித்துக் கொண்டிருந்த காலம் அது. பின்னால் இந்திய தேசிய இராணுவம் சரணடை நேரிட்டதும் புலாபாய் தேசாயின் வாதத்திறமையால் சரணடைந்து கைதான இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் பலர் விடுதலை பெற்றதும் நேதாஜி இருக்கிறாரா இல்லையா என்பதே புரியாத மர்மமும் பாரத நாட்டை கலங்க வைக்கும் நிகழ்ச்சிகளாக அமைந்தன. மகாத்மா காந்தி புனாவில் ஆகா கான் மாளிகையிலும் மற்றுமுள்ள காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் அகமத் நகர் கோட்டையிலும் சிறை வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. சிறைவாசத்தை தொடங்கும் போதே தமது உயிர்க்குயிரான மகாதேவ தேசாயை இழந்து வருந்திய மகாத்மாவுக்கு அடுத்த பேரிடியாக கஸ்தூரிபாய் காந்தியின் மரணமும் நேர்ந்தது. அக்காலத்தில் சிறைப்படாமல் காங்கிரசில் கருத்து வேறுபட்டு வெளியே இருந்து முடிந்ததை செய்தவர்கள் புலாபாய் தேசாயும் ராஜாஜியுமே. கஸ்தூரிபாய் காந்தியின் மரணத்துக்கு முன்பே நாட்டில் நடைபெறும் கொடுமைகளை கேட்டு மனம் நொந்து 21 நாள் உபவாசமும் உண்ணாவிரதமும் இருந்து தளர்ந்திருந்த காந்தியடிகளின் உடல்நிலை துயரங்களின் கணம் தாங்காது மேலும் மேலும் தளர்ந்தது. உடன் இருந்தவர்கள் வருந்தினர். முன்பு வேலூரிலும் கடலூரிலும் திருச்சியிலும் நண்பர்கள் பார்க்க வந்தது போல் இங்கு அமராவதிக்கு ராஜாராமனை யாரும் பார்க்க வரவில்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி எப்படியோ மகாதேவ தேசாயின் மரணமும் அன்னை கஸ்தூரிபாய் காந்தியின் மரணமும் தெரிந்த வேலைகளில் ராஜாராமன் கண் கலங்கினான். எல்லா தேசபக்தர்களையுமே அதிரச் செய்தன அந்த துயரச் செய்திகள். ஊரை பற்றியும் நண்பர்களை பற்றியும் வாசகசாலையை பற்றியும் ரத்னவேல் பத்தரின் உடல்நிலையை பற்றியும் பசித்தவன் பழங்கணக்கு பார்ப்பது போல் பழைய சம்பவங்களை நினைத்து நினைத்து மனம் நெகிழ்ந்து ஒதுங்கினான் ராஜாராமன். காலம் மிகவும் மெதுவாக நகர்வது போல் சிறைவாசம் மிக வேதனையாய் இருந்தது. சிறையில் ராஜாராமனுக்கு ஒவ்வொரு சாயங்காலமும் கடுமையான தலைவலி வேறு வந்து ராத்தூக்கமே இல்லாமல் செய்து கொண்டிருந்தது. சரியான வைத்திய உதவிகள் கிடைப்பதற்கு சிறை அதிகாரி உதவவில்லை. ஒற்றை தலைவலி என்று அதை சொன்னார்கள் நண்பர்கள். அது வருகிற நேரம் நரக வேதனையாயிருந்தது. வாடரிடம் கெஞ்சி கதறி சட்டியில் கொஞ்சம் வெந்நீர் வளவளத்து சகதேச பக்தர் ஒருவர் வெந்நீரில் துணியை நனைத்து நெற்றியில் ஒத்தடம் கொடுத்து வந்தார். நரக வேதனையாக அந்த வலி வரும்போதெல்லாம் இப்படி ஒரு சாதாரண வைத்திய உதவிதான் அவனுக்கு கிடைத்தது. முன்பு மதுரம் நெற்றியில் சாம்பிராணி பற்றி அரைத்து போட்ட சம்பவம் இந்த தலைவலி வரும்போதெல்லாம் அவனுக்கு நினைவு வந்து மனதை உருக்கியது. தெரிந்த மனிதர்களும் வேண்டியவர்களும் அருகே இல்லாமல் தனிமை என்ற வேதனையில் உருகி இழைத்துக் கொண்டிருந்தான் அவன். அறிந்தவர்களும் தெரிந்தவர்களும் வேண்டியவர்களுமாகிய தேசபக்தர்கள் பலர் உடனிருந்தாலும் பிரகதீஸ்வரனைப் போல் அன்பும் பாசமும் சகோதரத்துவ பான்மையும் நிறைந்த ஒருவர் அருகில் இல்லாததால் அவன் தவித்து போயிருந்தான். 1944 வருடம் மே மாதம் முதல் வாரத்தில் மகாத்மா காந்தி விடுதலை செய்யப்பட்டார். செப்டம்பர் மாதம் முகமது அலி ஜின்னாவுடன் பாகிஸ்தான் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். யுத்தம் ஒரு விதமாக முடிந்தது. இங்கிலாந்தில் சர்ச்சில் ஆட்சி போய் அட்லி சர்க்கார் வந்தது. உலக அரசியல் நெருக்கடியை மனதில் கொண்டும் நேதாஜி போன்ற தீவிரவாதிகளின் செயல் அதிர்ச்சியை அளித்திருந்தாலும் யுத்தத்தில் இந்திய மக்கள் செய்த அபார உதவியை நினைத்தும் அட்லி சர்க்கார் தன் மனப்பான்மையே மாற்றிக்கொண்டிருந்தது. ஒரு பார்லிமெண்ட் தூது கோஷ்டியை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கவும் சமரசம் செய்து கொள்ளவும் நினைத்தது. நாட்டில் மாதர் நலனுக்கு பயன்படுத்தும் பொருட்டு கஸ்தூரிபாய் காந்தி நிதி ஒன்று திரட்டப்பட்டது. 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் சேர்ந்தது அந்த நிதிக்கு. புதிதாக வேவல் துறை வைஸ்ராயாக வந்தார். 1942 போராட்டத்தில் கைதான தலைவர்கள் 1945 முற்பகுதியில் படிப்படியாக விடுதலை செய்யப்பட்டார்கள். ராஜாராமனும் விடுதலையானான். 1945 தமிழ்நாட்டு காங்கிரசில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்தது. 1942 காங்கிரசிலிருந்து ராஜினாமா செய்திருந்த ராஜாஜி திடீரென்று திருச்செங்கோட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிப்பு வந்ததும் அந்த தேர்தல் செல்லாதென்று மறுக்கப்பட்டதோடு 1945 அக்டோபர் 30 திருப்பரங்குன்றத்தில் ஒரு மகாநாடு கூட்டுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. காங்கிரஸ் என்ற மகாவிரதத்தில் எப்போதோ ஆரம்பமாகியிருந்த சிறிய பிளவு தமிழ்நாட்டில் இப்போது ஒரு சலனத்தையே உண்டாக்கிவிட்டது. திருப்பரங்குன்றம் மகாநாடு தமிழ்நாட்டு காங்கிரஸில் ஒரு திருப்பத்தையே உண்டாக்குவதாக வந்து வாய்த்ததை யாவரும் உணர்ந்தனர். திருப்பரங்குன்ற மகாநாட்டில் முத்துராமலிங்க தேவர் கொடியேற்றினார். பேட்டை முத்துரங்க முதலியார் தொடங்கி வைத்தார். கல்லிடை குறிச்சி யக்னேஸ்வர சர்மா மகாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். திருச்செங்கோடு தேர்தல் செல்லாதென்று கண்டித்து பலர் பேசினார்கள். அத்தேர்தலை கண்டித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. மறுநாள் காரிய கமிட்டி கூட்டமும் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் எந்த ஒற்றுமைக்காக சுதந்திர போராட்டம் என்ற நோன்பில் இறங்கியதோ அந்த நோன்பின் பயன் விளையும் முன்பே தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் பிரிய வழி ஏற்பட்டுவிட்டது. இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டதற்காக பல மூத்தவர்கள் ராஜாஜி மேல் கோபப்பட்டார்கள். சிலர் ராஜாஜி மேல் தப்பில்லை என்று விலகியும் போனார்கள். விலகி போனவர்கள் ராஜாஜிக்கு ஆதரவாக சீர்காழியில் ஒரு கூட்டம் போட்டார்கள். கோஷ்டி மனப்பான்மை வளரலாயிற்று. ராஜாராமன் விடுதலையாகி மதுரைக்கு திரும்பி வந்தபோது அவன் எதிர்பாராத பல மாறுதல்கள் அங்கே நேர்ந்திருந்தன. சில மாறுதல்கள் அவன் அனுமானித்தவைதான் என்றாலும் பல மாறுதல்கள் அவன் அனுமானிக்காதவை என்பதோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு அதிர்ச்சி அளிப்பவையாகவும் இருந்தன. தாடியும் மீசையுமாக இழைத்த உடம்பும் குழிவிழுந்த கண்களுமாக அவன் மேல கோபுர வாசலில் வந்து நின்றபோது தெரிந்தவர்களுக்கும் கூட அவனை முதலில் அடையாளம் புரியவில்லை. நீண்ட காலத்துக்கு பின் மதுரை மண்ணை மிதிக்கும் சந்தோஷம் உள்ளே இருந்தாலும் அவன் மனத்தில் இனம் புரியாத கலக்கங்கள் ஊடாடின. நெஞ்சு எதற்காகவோ ஊமை துயரத்தால் உள்ளேயே புலம்பியது. மேல சித்திரை வீதியில் வடக்கு நோக்கி திரும்பி தெருமுனையில் போய் சிறிது தொலைவு நடந்ததுமே அவனுக்கு திக்கென்றது. வாசகசாலை இருந்த மாடியே இல்லை, ஒரு புதிய பெரிய மாடி கட்டிடம். அந்த இடத்தில் ஒரு பலசரக்கு மளிகை கடை வந்திருந்தது. மாடியில் ஏதோ ஒரு ஃபவுண்டரி, இரும்பு சாமான்கள் பம்பு செட்டு விற்கும் கம்பெனியின் போர்டு தெரிந்தது. சந்தில் நுழைந்து மதுரத்தின் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா, மளிகை கடையிலேயே விசாரிக்கலாமா என்று அவன் கால்கள் தயங்கி நின்றது. கில்ட் கடையும் வாசகசாலையும் அங்கே இல்லாததை அவன் ஏமாற்றத்தோடும் அதிர்ச்சியோடும் எதிர்கொண்டான். ஓரிரு கணங்கள் ஒன்றுமே புரியாமல் அவன் மனம் குழம்பியது, தலை சுற்றியது. யாரை விசாரிப்பதென்றும் விளங்கவில்லை. மனத்தை சமாளித்துக் கொண்டு மளிகை கடையில் விசாரித்த போது ரத்னவேல் பத்தர் காலமாகிவிட்ட செய்தியும் கில்ட் கடை தெற்காவணி மூலவீதிக்கு மாறி போயிருப்பதும் தெரிந்தது. வாசகசாலையை பற்றி அவர்களுக்கு ஒரு விவரமும் தெரியவில்லை. சிறையிலிருந்து விடுதலையாகி வந்திருந்த ராஜாராமனுக்கு மறுபடியும் சிறைக்கே போய்விட்டது போல் இருந்தது. பத்தருக்காக அவன் கண்களில் நீர் நெகிழ்ந்தது. மதுரத்தை பற்றி மளிகை கடையில் விசாரிப்பது உசிதமில்லை என்று எண்ணியபடி பக்கத்து 1 சந்தில் நுழைந்தவன் அவளுடைய அந்த வீட்டையும் திகைப்போடு பார்த்தான். காரணம், அந்த வீடும் மிடித்து புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருந்தது. வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களுக்கு மதுரத்தை பற்றி தெரியுமோ தெரியாதோ என்று தயங்கி நின்றான் அவன். அவளே வேறு இடத்திலிருந்து கொண்டு வீட்டை இடித்து கட்டுகிறாளா, அல்லது வேறு யாராவது விலைக்கு வாங்கி கட்டுகிறார்களா என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாம் குழப்பமாகவும் தன்னை தொடர்ந்து ஏமாற்றம் அடைய செய்யவுமே நடப்பது போலவும் தோன்றின. அனாதை போல் திரும்பி வந்து சித்திரை வீதியில் நின்று மீனாட்சி கோயில் கோபுரங்களை பார்த்தான் அவன். திடீரென்று அந்த கோபுரங்களே இல்லாத மதுரையை காண்பது போல் அவன் கண்கள் பிரமையடைந்தன. கண்களுக்கு முன் எதுவுமே தெரியாமல் இருண்டு விட்டது போல் இருந்தது. மறுபடியும் மளிகை கடைக்காரிடம் சென்று பத்தருடைய கில்ட் கடையை தெற்கு ஆவணி மூல வீதியில் எந்த இடத்திற்கு மாற்றியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முயன்றான் ராஜாராமன். மளிகை கடையில் இருந்தவர்களுக்கு அந்த விவரம் ஒன்றும் தெரியவில்லை. உடனே செம்பியன் கிணற்று சந்துக்கு போய் பத்தர் குடியிருந்த வீடில் தேடினான். பத்தர் குடும்பமும் இப்போது அங்கே இல்லை என்று தெரிந்தது. பத்தர் காலமானதுமே அந்த குடும்பத்தினர் தெற்கு மாசி வீதி பக்கம் மரவர் சாவடிக்கு அருகே எங்கோ குடிபோய்விட்டதாக தெரிவித்தார்கள். கடையை இடமாற்றியது போல் வீட்டையும் மாற்றியிருந்தார்கள். ஒன்றும் புரியாமல் ராஜாராமனுக்கு தலை சுற்றியது. நேரே ஆசிரமத்துக்கே போய்விட்டால் என்னவென்று தோன்றியது. இடங்களையும் காணாமல் தெரிந்த மனிதர்கள் என்ன ஆனார்கள் என்றும் புரியாமல் மதுரையின் வீதிகளில் அனாதை போல் சுற்றி அலைவதை விட ஆசிரமத்துக்கே போய்விடலாம் என்று தோன்றினாலும் எதற்கும் தெற்காவணி மூல வீதியில் ஒரு தடவை சுற்றி பார்த்துவிடவும் ஆவலாயிருந்தது. சொந்த ஊரிலேயே ஒன்றும் புரியாமல் கண்களை கட்டி விட்டது போல் அனாதையாக அலைவது மனதுக்கு வேதனை அளித்தாலும் தெற்காவணி மூல வீதிக்கு மட்டும் ஒரு நடை போய் பார்த்து விடுவதென்று புறப்பட்டான் அவன். ஆசிரமத்துக்கு போய்விட்டால் மறுபடியும் 20 மேல் திரும்பவும் உடனே எடுத்து கூட்டி மதுரைக்கு வர முடியாது. அதனால் கையோடு கேட்டு கடையை தேடி பார்த்து விடுவதென்ற முடிவுக்கு வந்திருந்தான் அவன். தெற்காவணி மூல வீதியில் எல்லா கில்ட்டு கடைகளும் ஒரு சந்தில் இருந்தன. எல்லா தங்கம் வெள்ளி நகை கடைகளும் தெற்காவணி மூல வீதியிலேயே இருந்ததால் கில்ட் தொழிலில் ஓரளவு நிறைய சம்பாதிக்க அந்த இடமே ஏற்றதாயிருக்கும் என்று பத்தருடைய காலத்துக்கு பின் அவருடைய மகன் நினைத்து இடம் மாறியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. தெற்காவணி மூல வீதியில் நினைத்ததை விட சுலபமாகவே பத்தரின் மகன் கடை வைத்திருந்த இடத்தை கண்டுபிடித்து விட முடிந்தது. ரத்னவேல் பத்தர் காலத்தில் இருந்ததை விட கடை இப்போது பெரிதாக இருந்தது. நிறைய ஆட்களும் வேலை பார்த்தனர். பத்தரின் மகன் ராமையாவுக்கு இழைத்து தாடியும் மீசையுமாக வந்து நின்ற ராஜாராமனை முதலில் அடையாளமே புரியவில்லை. அப்பா காலம் ஆயிடுச்சு ராமையா, இனிமே அப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் எந்த காலத்துல பார்க்க போறேனோ என்று ராஜாராமன் ஆரம்பித்த பின்பும் இவனை அவனுக்கு இனம் புரியவில்லை. என தெரியலையா ராமையா, 42 ஆகஸ்ட்ல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனவன் இப்பதான் வரேன், வாசசாலை என்னாச்சு? அப்பா இன்னும் கொஞ்ச காலம் படுத்த படுக்கையாவே உயிரோடு இருப்பார்னு பார்த்தேனே, அவருக்கு என்னாச்சு என்று அவன் இன்னும் தெளிவாக அடையாளம் புரியும்படி சொன்ன பின் ராமையாவுக்கு புரிந்தது. ஆளை இனம் புரிந்ததும், அடடே நம்ம ராஜாராமன் சாரா, அடையாளமே புரியலையே சார், எப்படி இருந்தவர், எப்படி ஆயிட்டீங்க என்று முகமலர்ந்தான் ராமையா. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னே நீங்க அப்பாவை வந்து பார்த்துட்டு போனீங்களே, அப்பவே வைத்தியர் ஒரு வாரம் கூட தாங்கிறது கஷ்டம்னாரு. ஆனா நீங்க வந்துட்டு போன மூணாவது நாளே அப்பா போயிட்டாரு. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கிற விஷயமே எனக்கு பின்னாடி தான் தெரியும் சார். ஆசிரமத்துக்கு தாக்கல் சொல்லி அனுப்பிச்சேன். பிரகதீஸ்வரன் சார், முத்துரலப்பன் சார், குருசாமி எல்லாரும் உடனே வந்தாங்க. அவங்க தான் நீங்க ஜெயிலுக்கு போயிட்ட சங்கதியே சொன்னாங்க. மதுரம் கூட வந்திருந்துச்சு. பாவம் அந்த பொண்ணு அப்பா போனதை தாங்கிக்க முடியாம கதறி கதறி எழுதுச்சு. அது சரி ராமையா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே சொல்லலையே, வாசசாலை என்னாச்சு? மதுரத்தோட வீட்ட யார் இடிச்சு புதுசா கட்டுறாங்க? மதுரம் எங்க இருக்கு இப்ப? நீங்க போனப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு சார். உள்ள வாங்க சொல்றேன். ராஜாராமன் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. அவன் ராமையாவோடு கடைக்குள் சென்றான். பட்டறை வேலை செய்யும் ஆட்கள் எல்லோரையும் கடந்து பின்புற முழுகரை பெட்டி பூஜை படங்கள் எல்லாம் வைத்திருந்த அறைக்கு ராஜாராமனை அழைத்து கொண்டு போனான் ராமையா. அந்த அறையில் தரைமேல் பாய் விரித்திருந்தது. முழுகரை பெட்டி, கணக்கு பிள்ளை மேஜை, தராசு, தங்கம், உரைத்து பார்க்கும் கல் எல்லாம் வைத்திருந்த இடங்கள் போக பாயில் இரண்டு பேர் தாராளமாக உட்கார்ந்து பேச இடம் இருந்தது அங்கே. ரொம்ப களைப்பாக தெரியுறீங்க சார். பையனை காஃபி பலகாரம் வாங்கி வர சொல்றேன், முதல்ல சாப்பிட்டுடுங்க, அப்புறம் பேசுவோம் என்ற ராமையாவிடம் ராஜாராமன் எவ்வளவோ மறுத்து சொல்லியும் கேட்கவில்லை. இட்லி, வடை, சுக்குமல்லி, காஃபி எல்லாம் வந்தது. ராஜாராமனால் அப்போதிருந்த மனநிலையில் அவற்றை ருசித்து சாப்பிட முடியவில்லையானாலும் ராமையாவின் பிரியத்தை கெடுக்க மனமில்லாமல் ஏதோ சாப்பிட்டோம் என்று பேர் பண்ணி கைகழுவினான். என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அவன் மனம் தவித்துக் கொண்டிருந்ததால் இட்லி காஃபியில் சுவை காண முடியவில்லை. சிறிது நேரம் தான் சொல்ல வேண்டியவற்றை எப்படியோ தொடங்கி எப்படி சொல்வதென்று தெரியாமல் ராமையா தயங்கினான். பின்பு ராஜாராமன் கேள்வி மேல் கேள்வி போட்டு துளைக்கவே தன்னால் சொல்ல முடிந்தபடி எல்லாவற்றையும் சொல்ல தொடங்கினான் ராமையா. நீங்களும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க, அப்பா திடமாக நடமாடிக்கிட்டு இருந்தாலும் இப்படியெல்லாம் இருக்காரு. கொஞ்ச நாள்ல அவரும் கண்ணை முடித்ததுனால என்னென்னவோ நடந்து போச்சு. இப்ப நினைக்கிறதுக்கே சங்கடமா இருக்கு. அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காரு. அவரும் போயிட்டாரு, நீங்களும் இங்க இல்ல. பிரகதீஸ்வரன் சார், முத்துரலப்பன் ஐயா, குருசாமி டெய்லர் எல்லாரும் ஆசிரமத்தோட ஆசிரமமா தங்கிட்டாங்க. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டதுனால மதுரை மனசு நொந்து போய் கச்சேரிக்கு போறத ஒவ்வொன்னா விட்டுடுச்சு. கச்சேரிக்கு போகவும் பாடவும் அது மனசுல உற்சாகமே இல்லை. பணம் வேணுமேங்கிறதுக்காக போன ரெண்டொரு கச்சேரியும் நடக்கல. மனசு நிறைய வேதனை இருந்தா அந்த வேதனையோட எப்படி நல்லா பாட முடியும்? கச்சேரிக்கு போகிறது படிப்படியா நின்னது. அது போதாதுன்னு அந்த கிழவி மங்கம்மாவும் அவன் மாமனும் அப்பா போன 6 மாசத்துக்குள்ள அடுத்தடுத்து சொல்லி வச்சாப்புல ஒவ்வொருத்தரா போய் சேர்ந்தாங்க. தனிமை அதை கொஞ்சம் கொஞ்சமா உருக்கிடுச்சு. எங்க வீட்டோட வந்திருக்க சொல்லி நான் கெஞ்சினேன், அது கேட்கல. ஆசிரமத்திலேயே வந்து தங்க சொல்லி பிரகதீஸ்வரன் சார் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு, அதையும் அது கேட்கல. தனியா அத்தினி பெரிய வீட்டுல 1 நம்பர் சந்தில கிடந்து தானாகவே அங்க அது வாடின வேதனைய எங்களால தாங்க முடியல. கச்சேரி வருமானம் இல்லாதனால வீட்டு மேல வாங்கியிருந்த கடனுக்கு வட்டியும் கொடுக்கப்படல. வாசசாலைக்கும் 2-3 மாசமா வாடகை நின்று போச்சு. வீட்டுக்காரன் ஏற்கனவே ரொம்ப கோபமாயிருந்தான். அவனுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அணுகாமல் உண்டு. வாடகை நின்று போகவே வாசசாலையை காலி பண்ணிட்டு வேற வேலை பாருங்கன்னு வந்து கத்துனான். மதுரம் ஒன்றும் புரியாம அழுது. நான் போய் ஆசிரமத்தில் சொன்னேன். ஆசிரமமே ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்த சமயம் அது. பிரகதீஸ்வரன் சாரும் முத்துரலப்பன் ஐயாவும் எப்படியோ பழைய வாடகை பாக்கியை கொடுத்து கணக்கு தீர்த்து வாசசாலையை காலி பண்ணி புஸ்தகங்களையும் பண்டம்பாடிகளையும் ஆசிரமத்தை எடுத்து எடுத்துட்டு போனாங்க. போறபோது மதுரத்தையும் ஆசிரமத்துக்கு வந்துட சொல்லி எவ்வளவோ கெஞ்சினாங்க, அது கேட்கல. வாசசாலை விஷயமா பேசினதுல எனக்கும் வீட்டுக்காரனுக்கும் ஏற்பட்ட மனசாபத்தினால கில்ட்டு கடையும் அங்கிருந்து காலி பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேன். இங்க வந்தப்புறம் ஒரு நாள் மதுரத்துக்கு உடம்பு சௌகரியம் இல்லைன்னு 1 நம்பர் சந்திலிருந்து ஆள் வந்துச்சு. போய் பார்த்தேன். அது படுத்த படுக்கையா இழைச்சு போய் உடம்புக்கு சுகமில்லாம இருந்துச்சு. உடனே நான் ஆசிரமத்துக்கு தாக்க சொல்லி அனுப்பிச்சேன். ஆசிரமத்திலிருந்து எல்லாரும் வந்தாங்க. அங்கேயே வந்துட சொல்லி மதுரத்தை மறுபடியும் எவ்வளவோ கெஞ்சினாங்க. அப்பவும் அது கேட்கல. வைத்தியரை வரவழைச்சு இங்கேயே பார்த்தாங்க. டிபி அட்டாக்னு தெரிஞ்சது. பிரகதீஸ்வரன் புதுக்கோட்டைக்கு தந்தி அடிச்சு அவர் மனைவியை வரவழைச்சாரு. அந்தம்மா வந்து மதுரத்தை கூடவே இருந்து பெத்த தாய் மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க. இதுக்குள்ள கடங்கார மதுரத்தின் வீட்டுக்கு ஜப்தி வாரண்ட் கொண்டு வந்துட்டான். வீட்டை மீட்டு கடனை கொடுத்துனட்டோம்னு பிரகதீஷன் சார் ஆனை மட்டும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. வீடு ஜப்தியாகி கடங்காரன்ட்ட போயிடுச்சு. மதுரம் சங்கீத விநாயகர் சந்தில் ஒரு வாடகை வீட்டுக்கு குடிபெயர வேண்டியதாச்சு. அந்த சமயத்தில் நாகமங்கலம் ஜமீன்தாரனைக்கு தகவல் எப்படி எட்டி அவங்க வந்து பார்த்தாங்க. மதுரத்தை ரொம்ப கோச்சிக்கிட்டு உடனே நாகமங்கலத்துக்கு வரணும்னாங்க. அதுக்கு மதுரம் சம்மதிக்கல. ஒரே பிடிவாதமாக இங்கேயே இருந்துடுச்சு. நாகமங்கலத்துக்கு போனால் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காத ஒன்று தான் அதை பயப்பட்டதுன்னு பிரகேஸ்வரன் வீட்டு அம்மா எங்கிட்ட இதை பற்றி பின்னாடி சொன்னாங்க. 4-5 மாதம் மதுரத்துக்கு தெரியாமல் ஜமீன்தாரனையே வீட்டு வாடகை வைத்திய செலவு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தாங்க. பஞ்சவர்ண கிளியாக இருந்த மதுரம் இந்த 4-5 மாதத்தில் எலும்பும் தோலும் ஆயிடுச்சு. கபம் கட்டி ஒரே கோழையாக துப்பி துப்பி கண்ணுங்க குழி விழுந்து பார்க்கறக்கு சகிக்காம ஆயிடுச்சு. பிரகதீஸ்வரன் சார் புதுக்கோட்டைக்கு போய் யாரோ தெரிஞ்ச டாக்டரை எதுக்காகவே கூட்டியாந்தார். அவர் வந்து பார்த்துட்டு க்ஷயரோகம் ரொம்ப கடுமையாக பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும், மனசு உற்சாகமாக இருக்கும்படி செய்யணும், பால் தக்காளி முட்டை எல்லாம் நிறைய கொடுக்கணும், மனசு ரொம்ப கெட்டிருக்கு, ஆதரவான சூழ்நிலையும் நல்ல காற்றும் வேணும் அப்படின்னு ஏதோ மருந்தும் எழுதி கொடுத்துட்டு போனார். அதை பற்றி உங்களுக்கு கூட அமராவதி ஜெயிலுக்கு 2-3 கடதாசி எழுதினாங்க, பதில் இல்லை. அந்த கடதாசி உங்களுக்கு கிடைச்சதா இல்லையானு தெரியல. இவ்வளவும் ஆனப்புறம் ஜமீன்தாரினி அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு, இந்த மதுரம் 1000 இருந்தாலும் நீ எங்கள் வீட்டு பொண்ணு, உன்னை நான் சாக விட மாட்டேன், நீ சம்மதிச்சாலும் சம்மதிக்க விட்டாலும் நாகமங்கலத்துக்கு வந்தாகணும், உன் உடம்பு தேற வேற வழியே இல்லை அப்படின்னு வற்புறுத்தி நாகமங்கலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி அவங்க கூப்பிட்டுக்கிட்டு போனப்புறம் தான் பிரகதீஷன் வீட்டு அம்மா புதுக்கோட்டைக்கு திரும்பி போனாங்க. அதுவரை அந்த அம்மா தான் கூட இருந்து மதுரத்தை ரா பகலாக கவனிச்சுட்டாங்க. நாகமங்கலத்துக்கு போனப்புறம் மதுரத்துக்கு உடம்பு தேறி இருக்குன்னு போன வாரம் பிரகதீஷன் சார் போய் பார்த்துட்டு வந்து சொன்னார், நீங்கள் உடனே நாகமங்கலத்துக்கு போகணும். போகிறப்பவே ஆசிரமத்தில் இறங்கி முடிஞ்சா பிரகதீஸ்வரன் சாரையும் கூடவே கூட்டிகிட்டு போங்க. உங்களை பார்த்தாலே மதுரத்துக்கு பழைய உற்சாகம் வந்துடும். அதை உருகின உருக்கத்துக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம் சார். என்னமோ இப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டாம், நடந்துருச்சு. கடவுளும் நல்லவங்களைத்தான் இப்படியெல்லாம் சோதிக்கிறாரு. மகாலட்சுமி மாதிரி இருந்த பொண்ணு எலும்பும் தோலும் ஆயிடுச்சு, நீங்கள் தான் பார்த்து பொழைக்க வைக்கணும் என்றான் ராமையா. இப்படி சொல்லும்போது அவனுக்கு கண் கலங்கி விட்டது. ஆத்மாவின் ராகங்கள் அத்தியாயம் 12 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இப்புத்தகத்தை வாசித்தவர் முனைவர் வி. அன்புமணி. நன்றி.